வேதாந்த வேத்யாமிருத பாரிராஜர் வேதார்த்த சாராமிருத பூரபண்டிதர் ஆதாய வருஷந்தம் அகம் பிரபத்திய காருண்ய பூர்ணம் கலிவேரிதாசன். நம்முடைய ஆச்சாரியர்கள் தங்களுடைய வியாக்கியானங்களில் அர்த்தத்தை நிரூபிப்பதற்காக, காட்டப்பட்ட அர்த்தத்தை திருடீகரணம் செய்வதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக அவங்க வந்து பிரமாணங்களை எடுத்தாள்வதும், பிரமாணத்தை காட்டி அந்த பிரமாணம் எவ்வாறு அந்த பாசுரத்துக்கு தகுந்ததாக அமைந்திருக்கிறது, பாசுரம் காட்டுகிற அர்த்தத்தையே அது எவ்வாறு காட்டுகிறது, அதன் மூலமாக ஒரு சான்றை எடுத்து அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இன்னதாக அமைய வேண்டும் என்று நிர்வகிப்பதற்கு சககாரியாக இந்த பிரமாணங்களை எடுத்து காட்டுவது. அவை நம்பிள்ளையுடைய திருநட்சத்திரத்தை முன்னிட்டு ஈட்டில் பிரமாணங்களை எடுத்துக்கொண்டு அந்த பிரமாணங்களில் ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்த பிரமாணங்களை நாம் தற்போது அனுபவிப்போம். ஈட்டில் பிரமாணங்கள் எடுக்கப்பட்ட விதத்தை காண்கையில் பொதுவாக இரண்டு விதமாக நாம் அதை, ஒரு விதமான பிரமாணங்கள் அந்தந்த இடத்தில் அந்த அர்த்தத்தை நிரூபிப்பதற்கு தகுதியாக இருக்கிற பிரமாணங்களாக இந்த பிரமாணம் இவ்வாறு அமைந்திருக்கிறது, இவ்வாறு சொல்கிறபடியே, என்கிறபடியே, என்னுமா போலே என்னெல்லாம் சொல்லி அந்தந்த இடத்தில் இந்த பிரமாணம் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தில் காட்டப்படுகிற அதே அர்த்தம் இந்த பிரமாணத்தாலேயும் காட்டப்படுகிறது என்று ஒப்புமையை காட்டுவதற்காக அந்தந்த இடத்தில் அந்த பிரமாணத்தை எடுத்து காட்டுவதும். இது ஒரு வகை என்றால், மற்றொரு வகையான ஒரு சில விசேஷ பிரமாணங்கள் வீட்டிலே காண கிடைக்கின்றன. இந்த விசேஷ பிரமாணங்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், இந்த பிரமாணங்களை வெறும் எடுத்து இந்த இடத்துல உதாகரிப்பதோடு விடாமல் அதனுடைய அர்த்தத்தையே அவை நம்பிள்ளை அந்த இடத்துல உபநிஷத்திருக்கிறார், காட்டியிருக்கிறார். அந்த அர்த்தத்தை காட்டும் போது அந்த அர்த்தம் எவ்வாறு பாசுரத்தினுடைய பொருளை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது, அந்த பாசுரத்துக்கு தகுதியான கான்டெக்ட்னு சொல்லணும், கான்டெக்ஸ்டுவல் இன்டர்பிரேஷன். அது மாதிரி அந்த கான்டெக்ஸ்டுக்கு, பிரசங்கத்துக்கு பொருத்தமான விளக்கத்தை அளித்து அந்த பிரமாணத்தினுடைய விளக்கத்தின் மூலமாகவே அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நிரூபிக்கும் வண்ணமாக ஒரு சில பிரமாணங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த பிரமாணங்களில் ஒரு சிலவற்றை எடுத்துக்கொண்டு நாம் அனுபவிப்போம். முதலில் பரிவதில் என்கிற திருவாய்மொழியினுடைய பிரவேசத்தில் ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அந்த ஸ்லோகத்தையே விளக்குகிறார். இந்த பரிவல் திருவாய்மொழியினுடைய தாத்பரியம், பகவான் ஆராதிப்பதற்கும் ஆச்சரிப்பதற்கும் எளியனாக இருக்கிறான் என்று அவனுடைய சௌலபியத்தை, அவனுடைய ஆசிரயண சௌலபியத்தை காட்டும் விதமாக அமைந்திருக்கிறது. இதில் துவங்கிரமுத்திஷ்ய கதாபி கேனசித் யதா ததாவாபி சகிருத் கிருத்தோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாதி அசுபானி அசேஷதா சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஹீயதே என்று ஸ்தோத்திரத்தினத்தினுடைய ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அதை அப்படியே எடுத்து பதபதமாக வியாக்கியானம் நமக்கு அதனுடைய பொருளை உணர்த்துகிறது. துவங்கிரி முத்திஷ்ய அல்லாத ஆசிரியனை காட்டில் இவனுக்கு உண்டான வியாபிருத்தி. அந்த இடத்துல பகவான் ஆசிரியத்துக்கு எத்தனை எளியன் என்று காட்டுவதாக அமைந்திருக்கிறபடினாலே, அதுவே இந்த இடத்துல துவங்கிரி முத்திஷ்யன்னு அவனுடைய திருவடிகளை இவன் பக்கல் சேஷபூதனுக்கு இழுந்தோய் திருவடிகள் என்னும் சொல்லுகிறது. ஆசிரியத்துல என்ன வேறுபாடுன்னு சொன்னால், இந்த இடத்துல அவனுடைய திருவடிகளில் இழிவது என்பதுதான் அல்லாத ஆச்சரியங்கள், அல்லாத வழிகளை காட்டும் இதற்கு உண்டான வியாபிருத்தி என்று தொடக்கத்திலேயே துவங்கிரி முத்தி இவனுடைய திருவடிகளை உத்தேசித்து என்று இருக்கிற அந்த பதத்தை பிரகரணத்துக்கு சேர வியாக்கியானம் விட்டு அருள்கிறான். அதற்கு மேல் அமைந்திருக்கிற ஒவ்வொரு பதத்தையும் தகுதியான வகையிலே எவ்வாறு பகவானுடைய திருவடிகள் இதர வழிகளிலிருந்து வேறுபட்டு இருக்கின்றன, ஏன்னா எடுத்துக்கொண்டால் அதை வியாபிருத்தின்னு சொன்னது அது என்ன வியாபிருத்தி, சேஷபூதனுக்கு இழியும் துறை அதுதான், அதனால் சேஷபூதனுக்கு தகுதியான துறை என்று துவங்கிரிம் என்கையாலே, துவங்கிரிம்னா சேஷியான நீ, சேஷியான சுவாமியான இருக்கக்கூடிய பகவான் அவனுடைய திருவடிகள் என்கிற வியாபிருத்தி. அதற்கு மேலே கதாபி, கதாபி என்னால் எப்போதாகிலும் என்ன காலநியதியை விதிக்கிற கர்மத்திலே காட்டிலும் வியாபிருத்தி, இன்ன கர்மம் இன்ன கட்டத்திலே செய்யக்கடவுது, இந்த காலத்திலே செய்யக்கடவுது என்று விதிகள் இருக்குமே, அது போன்ற விதிகள் எம்பெருமானுடைய திருவடிகளில் எழிவதற்கு இல்லை என்பதை காட்டுகிறது. அதற்கு மேலே கேனஜித்து என்ற பதம் உண்டு. கேனஜித்து என்றால் அதிகாரிணியத்தையே விதிக்கிறதை காட்டிலும் வியாபிருத்தி, அதிகாரி இன்னதுக்கு என்னென்ன உபாயத்துக்கு என்னென்னார் அதிகாரி என்று அதிகாரணியமும் இல்லை என்பது கேனஜித்து, அது யாராகிலும் எம்பெருமான் திருவடிகளே ஆச்சரிக்கலாம் என்பதை எடுத்து காட்டுகிறார். அதற்கு மேலே யதா ததா என்று அது பிரகாரம் எந்த விதத்திலே செய்யப்படுகிறது, கிரமநியதி அபேட்சித்திருக்கும் கர்மங்களிலிருந்து வியாபிருத்தி, இந்த கிரமத்திலே செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்து அதற்கு பிறகு இன்னது செய்ய வேண்டும், எல்லாம் கிரமங்கள் இருக்கும். அதுபோன்ற கிரமங்கள் கிரமத்தோடு செய்ய வேண்டிய நியதி இல்லை என்பது இதிலிருந்து அந்த வித்தியாசத்தை காட்டும். அதற்கு மேலே வாபின்னு யதாததா வாபி என்கையாலே விகல்ப சமுச்சயங்கள் ஒன்றேயாக கடவுது என்கிற கர்மத்திலே காட்டில் வியாபிருத்தி, அதாவது விகல்ப சமுச்சயங்கள் என்றால் பிரகிருத்த நமஸ்காரித்து அருமதத்தில் காட்டுறார். பிரகிருத்த நமஸ்காரித்து காய்க நமஸ்கார ஏவவா பூயாத்து, வாச்சிக நமஸ்கார ஏவவா பூயாத்து, மானச நமஸ்கார ஏவவா பூயாத்து, திரையாணம் சமுச்சயவா பூயாத்திதி நிர்பந்தோ நேதிதி பாவா. இப்போ பகவானே நமஸ்கரிக்கும் போது ஆச்சரிக்கும் போது அது வாச்சிக்கமாக இருக்க வேண்டுமா அல்லது மானசிகமாக இருக்க வேண்டுமா அல்லது காய்கமாக இருக்க வேண்டும் அல்லது இது மூணினுடைய சமுச்சயமாக இருக்க வேண்டுமா இல்லை ஒவ்வொன்றாக இருக்க வேண்டுமா என்னெல்லாம் எந்த விதமான நியதியும் இல்லை, இதை விகல்பித்து இருக்க வேண்டும், இது சமுச்சயமாக சேர்ந்து இருக்க வேண்டும், இன்னென்னது கூடி இருக்க வேண்டும், இன்னென்னது தவிர்த்திருக்க வேண்டும் என்கிற நியதிகள் அற்று இருக்கிறது பகவானை ஆச்சரிப்பது என்று என்பதை காட்டுகிறார். அதற்கு மேலே தீர்க்க சத்ராதிகளிலிருந்து வியாபிருத்தி, சக்ருத்து என்கையாலே தீர்க்க சத்ராதிகளிலிருந்து வியாபிருத்தி. சக்ருத்து ஒரே தடவை என்று கூறுகிறபடியினாலே தீர்க்க சத்திர யாகம் முதலானவற்றை பல காலம் நெடிய காலம் செய்ய வேண்டிய கர்மங்களிலிருந்து வேறுபட்டிருக்கிறது. அதுபோலவே கிருத்தா ஆதி கர்மணித்தனாய் உத்தியோக மாத்திரத்திலேயே பலமாகச் சொல்கிறது என்று தொடங்கின அளவிலேயே அந்த பலன் கிடைத்து விட்டது, கர்மத்தினுடைய ஆதியிலேயே கிடைத்து விட்டது, செய்வது தொடக்கத்திலேயே கிடைத்து விட்டது. அதே மற்ற கர்மங்களிலெல்லாம் நெடுங்காலம் அதை செய்யாமல் அது சரியாக செய்ததாக இருக்கிறதா என்னெல்லாம் சங்கை பிறக்குமே, அதுபோல் இல்லாமல் அது ஒரு தடவை செய்தாலும் கூட அதை செய்து விட்டதாக செய்து முடிந்ததாக ஆகிவிடுகிறேன். இப்படி இருக்கக்கூடிய சிறப்பான கர்மம் எது என்று சொன்னால் அஞ்சலிஹி என்ன, இப்படி இருக்கிறது எது என்னில் அஞ்சலிஹி வித்த விய ஆயாச சககாரி சாத்தியமான அஸ்வமேதாதிகளிலிருந்து வியாபாரம், அதிகமாக செல்வத்தை செலவழித்து அல்லது உடலை வருத்தி கொண்டு செய்ய வேண்டிய அஸ்வமேதம் முதலான யாகங்களைப் போல் அல்லாமல் வெறும் கையை கூப்புகை ஆகிற அஞ்சலி மிக எளிதாக இருக்கிறது என்ன இப்படியெல்லாம் வியாபிருத்தி காட்டுகிறார். அதுக்கு மேல ததைவ தேசாந்தரே காலாந்தரே நின்று பலிப்பவனாக சொல்கின்ற கர்மங்களிலிருந்து வியாபாரம் சமைக்கணும். ததைவ ததைவ அந்த காலத்திலேயே என்று அந்த காலத்திலேயே தேசாந்தரே காலாந்தரே நின்று பலிப்பவனாக சொல்கின்ற கர்மங்களிலிருந்து வியாபாரம் அந்த காலத்திலேயே உடனடியாக பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. முஷ்ணாதி இவன்தான் தொடர்ந்து பிடிக்கும் என்னை இவனை அறியாமே போமை என்னை சுமைநாதை கைவிட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தன என்கிறபடியே, அதாவது மற்ற கர்மங்களை எல்லாம் எடுத்து பார்க்கச்சே ஒரு கர்மம் ஒரு பாவத்தை போகும், அசுபானி ஒரு கர்மம் ஒரு பாவத்தை போகுவதாக சொல்வதிலிருந்து வியாபிருத்தி, அதுபோலவே இவன்தான் தொடர்ந்து பிடிக்கும் என்று இவனை அறியாமே போகும் என்று அதெல்லாம் மிக எளிதாக அவையெல்லாம் போய்விடும், எனக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் மிக எளிதாக சென்று விடும், அதுவும் மற்ற கர்மங்களைப் போல் அல்லாமல் ஒரு கர்மம் ஒரு பாவத்தையே போக்கும் இல்லாமல் இந்த அஞ்சலியானது எல்லா அசுபானியான பன்மையில் சொல்லியிருக்கிறபடினால எல்லாவற்று பல கர்மங்களை போக்கும் என்னும் அதற்கு மேலே அசேஷதா என்று சொல்லியிருக்கிறபடினாலே அது மிகுதியில்லாமல் வாசனையோடைய சேர எல்லாம் போகும், வாசனை கிடக்க போக்கும் கர்மங்களிலிருந்து வியாபிருத்தி. கர்மங்கள் வந்து அந்த அசுபமான பாவத்தை போக்குமே தவிர அந்த பாவத்தை செய்வதற்கு இருக்கக்கூடிய அந்த வாசனையை அது போக்காது. ஆனால் அசேஷத்தகான்னு சொல்லியிருக்கபடினாலே கர்மத்தை வாசனையோட அந்த பலனை பாவத்தினுடைய பலனை மட்டும் இல்லாமல் அதை செய்கின்ற வாசனையும் சேர்த்து அது போக்குகிறது. அதுபோலவே சுபானி ஒரு சுக்ருதம் ஒரு பலத்தை பலிப்பதாக சொல்கிற விடத்தில் வியாபிருத்தி, அசுபானிக்கு சொன்னதை அதே சுபானிக்கும் சொல்கிறோம், இந்த கர்மத்தை பண்ணால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்று இல்லாமல் அந்த ஒரு ஒரு கர்மத்தினாலேயே அந்த பகவத் ஆச்சரியமாகிற அந்த ஒன்றினாலேயே அது எல்லா விதமான சுபங்களையும் புஷ்ணாதி தீமையை போக்குவிடும் அளவண்ணிக்க அது போன இடம் எங்கும் நன்மையிலே நிறைக்கும். தீமைகளெல்லாம் போக்கி அந்த தீமைகள் விட்டு சென்றிருக்கிற இடத்துலலாம் நன்மையையே அது கொண்டு வந்து சேர்க்கும். நஜாது ஹியதே பலத்தை கொடுத்துத்தான் நசித்து போவதில் வியாபிருத்தி, நஜாது ஹியதேன்னு குறையாமல் அது என்றைக்கும் அது பூர்த்தியாக இருக்கிறது பூரணமாக இருக்கிறது. மற்ற கர்மங்களை எல்லாம் செய்தால் அந்த கர்மம் தன்னுடைய பலத்தை கொடுத்து தான் அழிந்து நிற்குமே, அதுபோல் அல்லாமல் பகவத் ஆசிரியமானது அது பகவானை ரட்சிக்கிறானாகையாலே அது அவனுடைய திருவடிகள் இதை எல்லாத்தையும் போக்கி அதற்கு மேலே அதுவே நமக்கு பிராபியமாக அதுவே போக்கியமாக இருக்கிறபடியினாலே அது நசித்து போகாமல் தொடர்ந்து நீடிக்கும், பலத்தை கொடுத்து தானே பலமாக இருக்கிறபடினாலே அந்த பலம் அப்படியே தானே நீடிக்கும் என்று இவ்வாறு பகவானுடைய திருவடிகளில் ஆசிரியப்பதனால ஆசிரியப்பதில் இருக்கக்கூடிய ஏற்றங்களை எல்லாம் எடுத்து இந்த இடத்துல வளர்க்குறார். அதனால இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கே ஒரு வியாக்கியானத்தை இட்டு அந்த வியாக்கியானத்தை இந்த பரிவதில் என்கிற திருவாயு வழியில் இட்டு இதன் மூலமாக இதை இந்த வியாக்கியான இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்தை இடுவதன் மூலமாகவே திருவாயு மொழியினுடைய அர்த்தத்தை ஸ்தாபிக்கிறார். இது ஒரு ஒரு இடம். இன்னொரு மற்றொரு இடத்துல தகும் சீருங்கிற பாஜகத்தில் ரெண்டாம் திருவாயு மொழியில் தாமரைக்கண்ணன் என்று வருகிறது. சுந்தரகாண்டே பஞ்சத்ரிம்சே யானி ராமஸ்ய சிஞ்ஞானி லக்ஷ்மணஸ்ய ஜயானிவை லக்ஷிதானி விசாலாட்சி வதஸ்டுதானி மே ராம கமலபத்ராட்ச சர்வசத்ம மனோகர ரூபதாட்சிணியசம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே தேஜசாதித்ய சங்காசா க்ஷமயா பிருத்திவீ சமஹ ப்ரஹஸ்பதி சமோ புத்தியா யஷதா வாசவோபமஹ என்று பிரம்மண திரட்டில் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அது முன் ஸ்லோகம் பின் ஸ்லோகத்தையும் சேர்த்து இந்த இடத்துல எடுத்து காட்டப்பட்ட ஸ்லோகம் ராமஹ கமலபத்ராட்சா என்ற ஸ்லோகம் இந்த இடத்துல எடுத்து காட்டப்பட்டது. இது இந்த பாஞ்சுரத்தில் இருக்கக்கூடிய தாமரை கண்ணன் என்கிற தடங்கோல தாமரை கண்ணன் மான் என்று இருக்கக்கூடிய அந்த தாமரை கண்ணன் என்ற பதத்தை விளக்கும் விதமாக இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீராமாயணம் சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை எடுத்து உதாரிக்கிறார். உதாரித்து அதை கிட்டத்தட்ட வியாக்கியானமே பண்ணுறார். ராமஹா சர்வாங்க சுந்தரராய் இருக்கை ரமை தீதி ராமஹா நம்மளே பார்த்துக்கிறது அனைவரையும் ரமைக்கக்கூடியதான சர்வாங்க சுந்தரரை எல்லாங்களும் அழகு பொருந்தியவராக இருக்கக்கூடிய ராமர் என்று தொடங்கி இந்த இடத்துல சர்வாங்க சுந்தரன் ஏன் சொல்கிறாருன்னா அடுத்து வர்றது கமலபத்ராட்சா. இதில் திருக்கண்ணனுடைய அழகை சொல்வதாக அமைந்திருக்கிறது. சர்வாங்க சுந்தரராக இருந்த போதிலும் அதிலே ஒரு சூழியாயிற்று அமிழ்ந்துவாருக்கு வேண்டுவது என்று ராமகான்ற சொல்லுக்கு ஏன் பொதுவாக சுந்தரர் என்றெல்லாம் அர்த்தமிடாமல் சர்வாங்க சுந்தரர்னு இட்டார். அடுத்தது கமலபத்ராட்சான் அல்ல ஒரு துறையிலேயே அமிழ்ந்துவாருக்கு வேண்டுவது அந்த ஒரு துறையான அவருடைய திருக்கண்களிலேயே அமிழ்ந்துவாருக்கு அது ஒன்றே மிகையாக இருக்கிறது என்று காட்டுவதற்கு முதல்ல இருக்கக்கூடிய ராமகான்றத்துக்கு முழுமையான அர்த்தமாக சர்வாங்க சுந்தரர் என்று சொல்லி அந்த சர்வாங்கங்களில் ஒரு அங்கமான திருக்கண்ணினுடைய அழகில் அதுவே மிகையாக இருக்கிறது அமிழ்ந்துவாருக்கு என்று காட்டுகிறார். கண்ணழகுக்கு எல்லை எண்ணெண்ணில் இந்த ஸ்லோகம் வந்து திருவடியால் பேசப்படுகிறது பிராட்டி இடத்துல. அதனால் கண்ணழகுக்கு எல்லை எண்ணெண்ணில் அதுக்கு என்ன எல்லைன்னு கேட்டால் சர்வசத்வ மனோகராக அதாவது எல்லா பிராணிகளுடைய நெஞ்சையும் கவருவதாக அமைந்திருக்கிறது. அதேபடி இவர் சர்வசத்வ மனோகராகனு எப்படி சொல்கிறார் இவர் இந்த இடத்துல தன்னுடைய சத்துவ தன்னுடைய உள்ளத்தை கவருவதாக ஆட்கொள்வதாக அவனுடைய அழகு இருக்கிறது திருக்கண்ணினுடைய அழகு இருக்கிறதுன்னு சொல்லலாமே. அது ஏன் சர்வசத்துவ மனோகரான எல்லா விலங்குகள் எல்லா பிராணிகளுடைய நெஞ்சையும் கவருவதாக இருக்கிறதுன்னு ஏன் சொல்கிறார். தெரிய ஜாத்தியனாய் பனையோடு பனை தத்தி திரிகிற எண்ணெஞ்சையும் அபகரித்ததுன்னு என்ன திருவண்ணீருடைய வானரத்துவத்தை இந்த இடத்துல எடுத்துக்காட்டி இந்த வானரமானது ஒரு மரத்தில் என்னென்ன அது கிளையிலிருந்து கிளை தாவி கொண்டு இருக்குமே அதுபோல மிகவும் சஞ்சலமாக இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் தெரிந்திருக்கக்கூடிய அதாவது முதல்ல தெரிய ஜாத்தியரை அதனால முதல்ல மனுஷனோ தேவனோ இல்லாமல் தெரிய ஜாத்தியனை அதிலேயும் கூட வானரமை அதாவது கிளையோட கிளை மரத்தோடு வரும் தாவி கொண்டு ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய அந்த மனதையே ஆட்கொண்டதுன்னு சொன்ன அப்போ சர்வசத்துவம் எல்லா பிராணிகளுடைய மனதையும் அது ஆட்கொண்டு கொண்டோம் அதனால தெரிகிற எண்ணெஞ்சையும் அபகரித்ததுன்னோ என்று அவ்வாறு அர்த்தம் கொடுக்கிறார். அதற்கு மேலே ரூப தாட்சிண்ய சம்பன்னாக பிரசூதா தேக குணங்களாலும் ஆத்ம குணங்களாலும் குறையற்றதுதான் ஔத்பத்திகமாக இருக்கும் எம்பெருமான். அதாவது இடத்துல இந்த ஆசுரமே கூட தேவம் எப்பொருளும் படைக்க தகுங்கோல தாமரைக்கண்ணன் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல சிருஷ்டியே இந்த இடத்துல பேசப்படுகிறது. அதனால கமலபத்ராட்சா எம்பெருமானுடைய திருவடிகள் எம்பெருமானுடைய திருக்கண்கள் தாமரை போன்றவை என்ன ஸ்தாபிக்கிற ஸ்லோகங்கள் எத்தனையோவாக இருந்த போதிலும் குறிப்பாக இந்த இடத்துல அவனுடைய காரணத்தை சொல்லி இவனே படைக்கிறான் லோகத்தை எல்லாம் இவனே சிருஷ்டிக்கிறான் யார் சிருஷ்டிக்கிறான்னு கேட்டால் தாமரைக்கண்ணனே சிருஷ்டிக்கிறான் என்று பாஜரும் கூறுகையாக இந்த இடத்துல கமலபத்ராட்சான்னு சொல்லி அதற்கு மேலே ரூபதாட்சிண்ய சம்பன்னக பிரசூதா அப்படின்னு ரூபம் என்ன தேக குணங்கள் தாட்சிண்யம் என்ன ஆத்ம குணங்கள் இந்த இரண்டாலும் குறைவற்றது தான் ஔத்பத்திகமாக இருக்கும் என்று இந்த சிரஷ்டாவாக இருக்கக்கூடியவன் கமலபத்ராட்சனாக இருக்கிறான் அவன் ரூபகுணங்களாலும் ஆத்ம குணங்களாலும் குறைவற்றவனாக இருக்கிறான் இப்படி ரூபகுணங்களாலும் ஆத்மகுணங்களாலும் குறைவற்றவன் தான் காரணனான சிரஷ்டாவாக இருக்கிறான், லோகத்தை படைப்பவனாக இருக்கிறான் என்று ஸ்தாபிக்கும்படியாக இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறான். இந்த இடத்துல பிரசூதகான்றது அவுத்பத்திகமாக இருக்கும்ன்றது எதோட போய் சேர்றதுன்னா இந்த மகாஜகத்தில் இருக்கக்கூடிய ஏவம் எப்பொருளும் படைக்க என்ன அவனுடைய படைத்தலை குறிக்கிறபடினாலே அதோடே சென்று இது சேருகிறது. ஆக ஏக குணங்களாலும் ஆத்மகுணங்களாலும் குறைபட்டிருப்பவனே ஜெகத்தை படைக்கிறான். இந்த தேக குணங்களாலும் ஆத்மகுணமும் குறைபட்டிருக்கிறான் நமக்கு எப்படி தெரியும்னா அவன் கமலபத்ரன் புண்டரீ காட்சனாக இருக்கிறான். அந்த புண்டரீ காட்சனாக இருந்து அது தேக குணம், அதனால என்ன செய்கிறான், சர்வசத்துவ மனோகரஹான்னு அனைவருடைய நெஞ்சையும் கொள்ளை கொள்கிறான். அதாவது ஆத்மகுணமாக கொண்டு அதாவது அடியார்களை ஆட்கொள்கிறான் என்பதே ஆத்மகுணமாகவும் அவனுடைய புண்டரீ காட்சத்துவத்தை தேக குணமாகவும் சொல்லி இதுதான் இவன் தான் அவுத்பத்திகமாக இருக்கும் என்று இந்த லோகத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறேன். ஜனகாத்மஜே அரவிந்த சொன்னை இனி இன்னன் சொல்லலாபார் உண்டோ இல்லையோ என்னை பிராட்டிக்கு கருத்தாக ஜனகாத்மஜே பின்னை உண்மையும் சொல்லலாம் நீரும் உண்டுன்னு பூர்த்திக்காக அந்த முழு ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் பண்ணுறார். அதாவது இவர் இந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல எடுத்ததுக்கான பிரயோஜனம் இந்த பிரசூதகான்ற இடத்துலயே முடிஞ்சு போச்சு. ரூப தாட்சிணிய சம்பன்னாக பிரசூதகான்ற இடத்துலயே அந்த பிரயோஜனம் நிறைவேறி விட்டதா நிறைவேறிவிட்டதும் இருந்தாலும் ஜனகாத்மஜே என்ன அந்த வேதம் இருக்கிற மற்றொரு பதத்தையும் எடுத்து பிராட்டி கருத்தாக அழிஞ்ச சொன்ன இனி என்னன்னு சொல்லாவார் உண்டோ இது போன்ற உயர்த்தி உள்ளவர்கள் உண்டோ என்ன உண்மையும் சொல்லலாம் என்ன இந்த இடத்துல கூறுவதாக காட்டுகிறார். என முன் ஸ்லோகத்திலேயே லக்ஷிதானி விசாலாட்சி வதத்தக துணுதானிமேன்னு பிராட்டியை விடுத்துதான் சொல்லிட்டு இருக்க, பிராட்டி விடுத்து சொல்றவர் திருப்பி ஜனகாத்மஜேன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல பூர்த்திக்காக அந்த அர்த்தத்தையும் எடுத்து காட்டி பூர்த்தியாக அந்த ஸ்லோகம் முழுவதனுடைய அர்த்தத்தையும் கிட்டத்தட்ட ஒரு வியாக்கியானம் விட்டு இதன் மூலமாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தோடு இதனுடைய ஒப்புமையை காட்டி இந்த பாசுரத்துடைய அர்த்தத்தையும் ஸ்தாபிக்கிறார். அது இதிலேயே தொடக்கத்திலேயே அவதாரிக்கிலேயே அப்படிதான் புண்டரீ காட்சனாக யாரும் இவனே ஈஸ்வரன் என்கிறார். அதுதான் சம்மரி சாரம், இந்த பாசுரத்தினுடைய சாரம் அதை இந்த ஸ்லோகத்தை கொண்டு நிரூபிக்கிறார். அடுத்ததாக 53 திருவாய் வழி 6 பாட்டு அன்னை ஏன் செய்கிறேன் என்கிற பாசுரத்தில் 6 பாட்டு அன்னை ஏன் செய்யும் என்ன நீ செய்கிற இத்தை பொருளாக்கிடாய் என்ன அவள் பொறாதே செய்வதன் என்னும் அளவிலே நின்னது. இதில் நீ இப்படி வெபசிதையானபடி அறிந்தாள் அவள் ஜீவி ஆழ்கிடாய் என்ன அவள் ஜீவிக்கிறன் முடியிறன் என்கிறாள். இது விவரமானை விட்டு புரிந்தவள் ஒரு பிராட்டி அவனுடைய பிரிவினாலே அவனுடைய அனுபவத்தை பெறாமல் விவசாயத்தையாக இருக்க இவ்வளவு விவசாயத்தையாக இருந்தால் நீ இப்படி விவசாயத்தையாக இருப்பாடி அறிந்தால் அவள் ஜீவியாள் அவள் அந்த இடத்துல தாய் தாய் ஜீவியாள் என்ன அவள் ஜீவிக்கிறன் முடியலன் என்று அது எப்படியான என் செய்வது அதற்கு என் செய்வது அவள் ஜீவிக்கிறன் முடியலன் என்று அந்த விராட்டி சொல்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல திருப்பி ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து உதாரிக்கிறேன். ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகரணம் என்கிற அந்த பகுதியை எடுத்து இந்த இடத்துல உதாரிக்கிற ரூபம் என்கிறது படிவழகை, ஔதாரியம் என்கிறது அதை எல்லாருக்கும் அனுபவிக்கலாம்படி சர்வஸ்வதானம் பண்ணி கொண்டு இருக்கை. ஒரு விதத்தில் பார்த்தா போன ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு கூட ஒரு உபமை சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துலையும் தேக குணங்களும் ஆத்ம குணங்களும்னு எடுத்து சொன்னார். இந்த இடத்துலையும் ரூப ஔதாரியம்னு ரூபம் என்பது திருமேனையனோட குணமாக வடிவழகை சொல்லி ஔதாரியம் என்கிறது ஆத்ம குணமாக அதை எல்லாருக்கும் அனுபவிக்கலாம்படி சர்வசோதானம் பண்ணி கொண்டிருக்கை என்று அது இரண்டையும் இடத்தை காட்டி குணமாவது ரூப ஔதாரிய குணயின்னு சொல்லியிருக்கிறார்கள். குணமாவது கொள்கிழவனும் தாம் தாழ் நின்று கொடுக்கும் சீரம், அதாவது கொடுக்கச்சே ஏதோ தான் உயர்ந்தவனாகவும் மற்றவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் கீழிருந்து வாங்கி கொண்ட வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் அவனுடைய சீல குணத்தை எடுத்து சொல்லி குணம் என்பது சீலத்தை காட்டி அவன் எவ்வாறு தான் தாழ் நின்று இதை அளிக்கிறான் இந்த இவ்வாறு காட்டி தன் மேன்மைக்கு தோற்றமிருந்து கொடுக்கும்னு ஆள் பற்றாதீரை அதுக்காக தாழ் எண்ணாய்த்து தன்னை கொடுப்பது பும்சாம் என்று அந்த சௌந்தரியமும் ஔதாரியமும் சீலமும் வைரவருக்காயிற்று என்று பும்சாம் அபலைகள் படுமத்தனை மண்ணெஞ்சரையும் படுத்தாயிற்று என்று அவனுடைய சீலம் அவனுடைய சௌந்தரியம் அவனுடைய ஔதாரியம் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன அது வெறும் அபலைகளாக இருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய நெஞ்சை மட்டுமில்லாமல் வண்ணெஞ்சராக இருக்கக்கூடிய புருஷர்களுடைய பும்சாம் திருஷ்டி சித்தாபகரம் அவர்களை கூட அதாவது கடின நெஞ்சத்தை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களை கூட அந்த நெஞ்சை உருக்குவதாக அமைந்திருக்கிறது என்றும் அல்லது இன்னொரு அர்த்தம் காட்டுறார். பிரகிருதி புருஷர்கள் என்றார் போலவே அஜித் விலக்ஷணர் எல்லாரையும் பும்சான்றது அது புருஷன் காட்டுவதாக கொண்டு பிரகிருதி புருஷன் பிரகிருதி என்ன அச்சித்தையும் புருஷன் என்ன சித்தையும் சொல்லுவாங்க. அச்சித் விலக்ஷணனாக இருக்கக்கூடிய சேதன ஜாதி முழுவதையும் ஈடுபடுத்த வல்லவதாக அது அமைந்திருக்கிறது. திருஷ்டி சித்தாபகாரிடம் கண்ணுக்கும் மனசு சகாரம் வேண்டாதே. இப்போ இதுதான் இதுக்காக நீங்கள் எடுத்தாருங்க இந்த ஸ்லோகத்தை எடுத்து உதாரணத்துக்கு காரணமே இதுதான். இந்த அப்ப திருஷ்டி சித்த அபகாரிடம் என்று இருப்பதற்கு தான் எடுத்திருக்காரு. அதை எவ்வாறு அர்த்தத்தை விளக்கி இந்த பாசுரத்திற்கு அர்த்தத்தை நிரூபிக்கிறார் பார்க்கலாம். கண்ணுக்கு மனசகாரம் வேண்டாதே, கண்ணை பின்செல்லும் அத்தனை நெஞ்சு. அதாவது மனசு எதில் ஈடுபடுறதோ மனசு அதை காணும். அதனால இந்திரியத்துக்கெல்லாம் தலைவனாக இருப்பது மனசு. இங்கேயா கண்ணு ஒரு விஷயத்தில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மனசு சகாரமாக இருக்க வேண்டும். அதுதான் நியதி. வழக்கமாக இருக்கக்கூடிய சுவாவம், அதனுடைய சுவாவம் அத்தகையது. ஆனால் அந்த சுவாவம் மாறி கண்ணுக்கு மனசகாரம் வேண்டாதே, கண்ணை பின்செல்லும் அத்தனை நெஞ்சு என்று வியாக்கியம். ஏன் அப்படி சொல்றாருன்னா இந்த இடத்துல திருஷ்டி சித்தாபகாரணம்னு ஸ்லோகம் வந்திருக்கு. சித்த திருஷ்டி அபகாரணம்னு அது மாறி வரல. திருஷ்டி சித்தாபகாரம் திருஷ்டின்னு பார்வையை முதலிலே சொல்லி அதற்கு பிறகு சித்தம் என்று மனதை சொல்லுவதனால் ஏதோ கண் முதலிலே சென்று அதனை பின்செல்லும் அத்தனை நெஞ்சு என்று ஏதோ கண்ணு வேறாகவும் மனம் வேறாகவும் செயல்படுவதாக இந்த இடத்துல காட்டுறது. கண்ணு மனசோடு சேகரித்து செல்லாமல் கண் வேறாக முதலிலே சென்று அதை நெஞ்சு பின் செல்லுகிறது அத்தனை என்று அர்த்தம் காட்டுகிறார். இவ்வாறு அர்த்தம் காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னா அடுத்து அதை விளக்கிறார். தாய் வேறு கண்ணு வேறாக்கும் விஷயம் இல்லை. இந்த தாய் வேறு கண்ணு வேறாக்கும் விஷயம்னு சொல்றதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தையே இந்த இடத்துல எடுத்து உதாரிச்சிருக்கு. ஏன்னா இந்த தாய் பிழைக்கலன் ஜீவிக்கலன் முடியலன்னு சொல்லும்படியாக பிராட்டி சொல்லும்படியாக இருக்கிறது இல்லவா, அதனால தாய் வேறு கண்ணு வேறாக்கும் விஷயம். இது தாய் வேறு கண்ணு வேறாக்கும் விஷயம்ன்றது எங்கேருந்து கண்டோம்னா இந்த விஷயம் திருஷ்டியாகிற பார்வையையும் அதுக்கு சகாவாக இருக்க வேண்டிய மனசையும் பிரிக்கிறபடியினாலே பிரித்து தன் சுபாவம் மாறி கண் முதலிலே சென்று மனசு அதை பின்சொல்லும் அத்தனையாக இருக்கிறது. ஆகையினாலே இத்தகைய தாய் வேறு கண்ணு வேறாக்கும் விஷயமாக இது இருக்கிறது. கண்ணு வேறு மனசு வேறாக ஆக்கும் விஷயமாக இருக்கிறது. தாய் வேறு கண்ணு வேறாக்கும் விஷயமாக இருக்கிறது என்று எடுத்துக்காட்டு இந்த இடத்துல அபகரணம் என்பது அபகரிக்கிறான். அதாவது ரூப ஔதாரிய குணைகி பும்சான் திருஷ்டி சித்த அபகரணம் அபகரித்து சொல்கிறான் என்று காட்டுறபடினாலே இதை நாம் செய்வதற்கு என்ன இருக்கிறது. அவன் இது ஏதோ நாம் விவசத்தையாக இருக்கிறோம் என்னும் இல்லை. அவனுடைய ரூப ஔதாரிய குணங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன, அபகரிக்கும் சுபாவத்தை கொண்டவையாக இருக்கின்றன. இந்த அபகரிக்கும் சுபாவம் சுபாவத்தினுடைய விளைவு என்னன்னா தாய் வேறு கண்ணு வேறாக கண்ணு வேறு மனசு வேறாக பிரிக்கும் நிலை. அது ஒன்றையும் மற்றொன்றிலிருந்து அபகரிக்கும் சுபாவத்தை உடையதாக இருக்கிறது. இது யாருக்கு அவ்வாறு இருக்கிறதுன்னா பும்சாம் என்று சொல்லுகிறபடியே இது அவலைகளான ஸ்திரீகளுக்கு மட்டுமல்லாமல் வண்ணஞ்சத்தவரான புருஷர்களுக்கும் அமைந்திருக்கிறது. அல்லது சேத்தன வர்க்கம் அடங்கலையும் இது இவ்வாறு ஈடுபடுத்துகிறது என்று காட்டுகிறபடினாலே அதனால் இதில் நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று காட்டும்படியாக இந்த பாசுரம் இருக்கிறது. அதனால இந்த ஸ்லோகத்தை எடுத்து இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நிரூபிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய தேக குணங்கள் ஆத்ம குணங்கள் அவனுடைய ஔதாரியம் அவனுடைய வடிவழகு அவனுடைய சீலம் முதலானவை பும்சாம் திருஷ்டி தவாரன் அனைவருடைய கண்ணையும் மனசையும் பறிக்கும்படியாக ஒன்றில் ஒன்று பிரித்து பறிக்கும்படியாக இருக்கிறபடினாலே அது அவ்வாறே எண்ணையும் ஆட்கொண்டிருக்கிறது என்று பொருள்படியாக அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. பாசுரத்தில் அகப்பட்டேன் வாசுதேவன் வடிவுடையன் வந்திருக்கிறபடினாலே இது நானாக சென்று எழுந்ததில்லை, அவனுடைய வடிவழகு என்ன ஔதாரியம் என்ன சீலம் என்ன இதனாலே அவன் அபகரித்து சென்றான் அவன் வழியிலே விழுந்தேன். ஆகையாலே இது தாய் வேறு கண்ணு வேறாக்கும் விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது என்று காட்டுவதற்கு இந்த ஸ்லோகத்தை எடுத்து உதாரித்தார். இதுபோல் மேலும் சில பிரமாண ஸ்லோகங்களுக்கு அவை நம்மளை தாமே வியாக்கியானம் முடிகிறார். அதை அடுத்த பகுதியில் ஸ்ரீமதே ராமானுஜாயினம்.